கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாமெல்லாம் வாழக்கூடிய இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே சிந்தனா சக்தியும் பகுத்தறையும் நிறைந்த ஒரு படைப்பினமாக இருக்கும் என்று சொன்னால் அது மனித இனம் என்பதனை யாராலும் மறக்க முடியாது. அப்படியான பகுத்தறிவும் சிந்திக்கக்கூடிய தன்மையும் கொண்ட ரப்புல் இஸ்ஸத் படைத்த ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்கட வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு சீரான வழியை அந்த முறையிலே பேணி நடக்க வேண்டும், அதே வழியிலே அல்லாஹுவை நாம் சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு தீனுல் இஸ்லாத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்துடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், ஏனைய மார்க்கத்திற்கும் இதுக்கும் இடையிலே உள்ள சிறப்பு என்னவென்று சொன்னால், ஒரு மனிதர் இந்த உலகத்திலே பிறந்தது முதல் அவரை கொண்டு போய் மண்ணறையிலே அடக்கம் செய்யும் வரைக்கும், ஒரு மனிதன் காலையிலே கண் விழித்தது முதல் அவன் இரவு நேரம் தூங்க செல்லும் வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே என்னென்ன நிலைமைகள் சம்பவங்கள் நடைபெறுகிறதோ அத்தனை விடயங்களுக்குமான வழிகாட்டலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதிலே வைத்திருக்கிறான். தனிநபராக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், மனைவியோடு எப்படி பேச வேண்டும், சமூக சேவையாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மாற்று மதத்தவர்களுடைய அதிகாரங்களும் அநியாயங்களும் வருகின்ற சமயத்தில் இந்த நிலைமையை கைப்பிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களோட வாழ்க்கையிலே வரக்கூடிய அரசியல் முறைகள் இருக்கிறது, தேர்தல் முறைகள் இருக்கிறது, இந்த நிலைமையிலே இந்த காலகட்டங்களிலே நீங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உள்ள தெளிவான விளக்கங்களை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சிறப்புமிக்க இந்த தீனுல் இஸ்லாத்திலே வைத்திருக்கிறான். அதனாலேதான் அல்லாஹு அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறான், மக்களே இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள், எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. சில நேரங்களில் உங்களோட மனசுக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹுடைய தீர்ப்பிலே வெற்றி இருக்கிறது. நீங்கள் பூரணமான முறையில் அதனை நுழைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சிறப்புமிக்க குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நன்னடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 124,000 நபிமார்களை மனித இனத்தினை இருந்து தந்தார் என்று சொன்னால், நாங்கள் எல்லாம் மனிதர்கள், மனிதனுடைய சொல் செயல் எப்படி அமைய வேண்டும் என்பதற்காக வழிகாட்டலை அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த நபிமார்கள் மூலமாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார். இப்படியான நபிமார்கள் கூட அரசியல் நடத்தியிருக்கிறார்கள், தேர்தல் செய்திருக்கிறார்கள், அரசாட்சி செய்திருக்கிறார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சிருக்காங்க, அரசாட்சியை கட்டிருக்காங்க. ரப்பி க்வபிர் லீ வஹப் லீ முல்கன் லா யன்பகி லி அஹதி மின் பஅதி இன்னக அந்தல் வஹாப். யா அல்லாஹ், என்னுடைய குற்றத்தை மன்னித்து விடுவாயா, எனக்கு பின்னால் யாருக்கும் கொடுத்திராத அரசியலை, யாருக்கும் கொடுத்திராத ஆட்சியை எனக்கு நீ தருவாயாக, இன்னக அந்தல் வஹாப், நீ பெரிய கொடையாளி என்று சொல்லி நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டிருக்கிறாங்க, நீ அல்லி அலா ஹஸாயில் அல் என்னை நீங்க இந்த நாட்டுடைய நிதி மந்திரி பொறுப்பை தாங்க. இந்த அரசியலுடைய சூழ்நிலையில் என்ன செய்ய நிதி மந்திரி பொறுப்பை தாருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு அரசியல் தலைவர், சமூகத்திலே எப்படி நாட்டை ஆள வேண்டும், எப்படி மக்கள் மத்தியிலே தன்னுடைய செயல்களை செய்ய வேண்டும் என்பதை பற்றியுள்ள தெளிவான விளக்கங்களை வைத்து அரசியல் செய்திருக்கிறார்கள் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய காலத்துக்கு பின்னாலே ஹலீஃபாக்களை எப்படி நியமிப்பது, மக்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாக்களிக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதனாலேதான் ஹலீஃபாக்களுடைய காலத்தில் பாருங்க, கவர்னர்கள் நியமித்திருக்கிறார்கள், ஆளுநர்களை அதிகாரிகளை நியமித்திருக்கிறார்கள், ராணுவத்தினர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி அவர்களை அமைக்க வேண்டும், மருத்துவமனைகளை எப்படி அமைக்க வேண்டும், கல்விக்கூடங்களை எப்படி அமைக்க வேண்டும், அதன் மூலமாக மக்களுக்கு எப்படி சேவையாற்ற வேண்டும் என்றெல்லாம் அருமையான ஹலீஃபாக்கள் காட்டி தந்திருக்கிறார். அவர்களுக்கு பின்னாலே வந்த உமையாக்கள், அப்பாசியர்கள், உதுமானியர்கள், அத்துணை பேருடைய இஸ்லாமிய வாழ்க்கையும் அரசியலோடு சம்பந்தமாக உள்ளது. காரணம் வேண்டும் என்று சொன்னால், இந்த அரசியலை வைத்துத்தான் என்ன செய்து சமுதாயத்திலே சேவை செய்ய வேண்டியிருக்கிறது, இந்த அரசியலை வைத்துத்தான் மக்களுக்கு பல நலன்களை செய்ய வேண்டியிருக்கிறது என்பதனை கருத்தில் கொண்டுதான் நபிமார்கள் உட்பட அல்லாவிடத்திலே இந்த அரசியலை கட்டிருக்கிறார். அதனாலேதான் இஸ்லாம் எங்களுக்கு அரசியலை அரசாட்சி சேவை ஒரு இபாதத்தாக சொல்கிறது. ஏன் அது மக்கள் சேவையாக இருக்கிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலை என்னவென்று சொன்னால் அது மக்கள் சேவை அல்ல, பையனுடைய தலைமைத்துவமாக இருக்கிறது. ஏமாற்றுதல், வஞ்சித்தல், அநியாயம் செய்தல், அநியாயத்துக்கு உரமூட்டல் போன்ற காரியங்கள் இருப்பதனாலே தான் இன்றைக்கு அரசியல் என்று சொன்னான், தேர்தல் என்று சொன்னா அது ஒரு சாக்கடை, அது பையுடைய திறப்பிடம் என்றெல்லாம் சொல்வதற்கு காரணம் அந்த இஸ்லாம் எதை சொல்லுகிறதோ அந்த அமைப்பு இல்லாத காரணத்தினாதான். கண்ணியத்துக்குரியவர்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆல ஷரஃபமிக்க குர்ஆன் மூலமாக சொல்லி காட்டுகிறான், வலா தர்கனு இலல் லதீன லலமு ஃபதமத்தக்கும் நார். அநியாயம் செய்யக்கூடியவர்கள் மத்தியிலே, வரம்பு மீறக்கூடிய மத்தியிலே நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள். அப்படி நீங்கள் சாய்ந்தால் அவர்களை தேர்ந்தெடுத்தால் ஃபதமத்தக்கும் நார் தும்மலா தும்சரூ. நீங்கள் நரகவாதிகள் மாத்திரமல்ல, இக்காலத்திலும் உங்களுக்கு உதவி கிடைக்கவே மாட்டார். குர்ஆன் தெளிவான முறையிலே சொல்கிறது, அநியாய வரம்பு மீறக்கூடியவர்களை அநியாயக்காரர்களை நீங்கள் பக்கம் சாயாதீர்கள். இப்படி குர்ஆன் தெளிவான முறையிலே சொல்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, தேர்தல் என்று சொல்லுகின்ற பொழுது இஸ்லாம் என்ன சொல்லுது? வாக்களிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும், தேர்தலுடைய காலங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அப்படியான ஒரு சூழல்ல தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பதட்டமான காலம், ராஷ்டிரியமான முறையிலே பலவாறான பயங்கரமான நிகழ்வுகள், சிலிங்களை தாக்குவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆகவேதான் இப்படியான சூழ்நிலையிலே இஸ்லாம் என்ன சொல்லுது, நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி வைத்திருக்கிறாங்க, குர்ஆன் எங்களுக்கு என்ன வழியை காட்டுகிறது என்பதனை அறிய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அழகான முறையிலே சொல்லுகிறது, அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்தி அகாமு ஸலாத வ ஆது ஸகாத வ அமரு பில் மஅரூப் வ நஹவு அனில் முன்கர் வலில்லாஹி ஆக்கிபத்துல் உமூர். ஆட்சியை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால், அரசாங்கத்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அவர் எப்படி இருக்கணும் தெரியுமா? அகாமு ஸலாத, தொழுகையை நிரந்தரமான முறையில் நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். வ ஆது ஸகாத, ஏழை வரி சமூக சேவைக்குரிய ஏழை வரி என்று சொல்லக்கூடிய ஜகாத்துடைய தன்மையிலே அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அத்தோடு வனகவ் அனில் அமரு பில் மஅரூபி, சமுதாயத்திலே எது தேவை, அதாவது படித்தவர்களுக்கு தொழில் வாய்ப்பு அமைக்க வேண்டியது, குடியுரிமைகளை கொடுக்க வேண்டி இருக்கிறது, அநியாயம் செய்யப்படக்கூடிய மக்களுக்கு அந்த அநியாயத்தை விட்டு அவர்களை அகற்ற வேண்டிய, அதனை வந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, பெற்றுக்களை செய்ய வேண்டியிருக்கிறது, வீடுட்ட மக்களுக்கு வீடு கொடுக்க வேண்டியிருக்கிறது. இப்படியான நல்ல பல சேவைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வனகோ அணில் முன்கள், சமுதாயத்தில மதுவும் மாதும் குடியும் அதாவது கும்மாளம் அதிகரிக்கிறது, பழமையான வாலிபர்கள் சீரழிகிறார்கள், சீரான படிப்பு கிடையாது, அவர்கள் தேவையில்லாத பழக்கங்களை இருக்கிறார்கள். இதனை எப்படி நீக்க வேண்டும் என்று நினைத்து அதை அழகான முறையை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார்களே, இப்படித்தான் அதிகாரிகள் இருக்க வேண்டும் என்பதனை குர்ஆன் தெளிவான முறையில சொல்கிறது. எங்களுடைய நாட்டை பொறுத்த அளவில் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருப்பதனால முந்தைய இரண்டு இல்லாவிட்டாலும் வாமரூ பின் மாரூபி, சேவை செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா? சமுதாயத்தில் அநியாயம் நடக்கின்ற பொழுது, அநியாயமானவர்கள் மக்கள் நசிக்கப்படுகின்ற பொழுது அதை தட்டி கேட்டு அதை இல்லாமல் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்களா? இவர்கள்தான் அபேட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதனை குர்ஆன் அழகான முறையில் சொல்லுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அந்த அபேட்சிகளை பற்றி சாட்சி சொல்ல வேண்டும். எப்படி? இவர்கள் சமுதாய சேவையாளர்கள் தான், நல்லவர்கள் தான், இவர்கள் நிச்சயமாக சமுதாயத்துக்கு சேவை என்று அவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். இதனை குர்ஆன் தெளிவான முறையில் சொல்லுகிறது. நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு நியாயம் இல்லாத வேலைக்காக வேண்டி சிறையிலே பல வருட காலங்கள் சிறையடிக்கு பிடிக்கப்பட்டிருந்தார். அந்த சமயத்தில் அந்த நாட்டுடைய மன்னர் ஆளுநர் என்ன செய்தார், அதிபர் நினைக்கிறாரே ஒரு அருமையான வாலிபர், புத்திசாலியான வாலிபர், தேவையில்லாம நியாயமற்ற முறையில் யூசுப் என்பவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அதனால மன்னர் சொல்கிறார், வக்காலல் மலிகே தூனிபி அஸ்தஹலிஸுஹு லினஃபி பலம்மா கல்லமஹு கால இன்னக யௌம லதைனா மகீன் அமீன். அவரை கூட்டிக்கிட்டு வாங்க, அவரை கூட்டிக்கிட்டு வாங்க, அவரை நான் என்னுடைய பிரைவேட் செக்ரட்டரியா அந்தரங்க செயலாளரான வைத்துக் கொள்வேன். அந்த எகிப்து நாட்டுடைய அதிபர் சொல்லுகிறார், யூசுஃபை கூட்டிக்கிட்டு வாங்க, அவரை என்னுடைய அந்தரங்க செயலாளராக நான் வைத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டி வந்துட்டாங்க. சொன்னாங்க, அந்த மன்னர் சொல்லுகிறார், இன்னக்க லதைனா மகீன் அமீன், நீங்க எப்படிப்பட்ட தெரியுமா, என்னிடத்தில் எப்படி இருக்கணும், நம்பிக்கை உள்ள ஒரு புள்ள, ரொம்ப புத்திசாலியான ஆள், அதனால என்னிடத்திலே இறங்கிட்டு சொன்னேன். இப்பொழுது விளங்கி விட்டது, இந்த நாட்டுடைய அதிபர் எனக்கு நச்சாக்கி தந்திருக்கிறார், என்ன நான் நல்லவர் என்று சொல்லு, எனக்கு எந்த பொறுப்பை தந்தாலும் நிறைவேற்ற முடியும் என்று நினைத்திருக்கிறார். அதனாலே தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டாங்க, காலஜி அல்லி அலா ஹசாயில் அல் அர்லி, அப்படி என்று சொன்னா இந்த நாட்டுடைய நிதி பொறுப்பை என் கையில தாரீங்களா, இந்த நாட்டுடைய அரசியல் திட்டத்தில நிதி மந்திரியாக என்னை ஆக்கிறீர்களா என்று கேட்டார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். காரணம் என்ன, நம்பிக்கையானவர், சமூக சேவை செய்யக்கூடியவர், நல்ல அறிவாளி, பரந்த அறிவு உள்ளவர், மானத்தோடு வாழக்கூடியவர், மக்களுடைய கஷ்ட துன்பங்களை உணர்ந்தவர், சிறந்த அறிவாளி என்பதனை அந்த அரசு புரிந்த காரணத்தினாலேதான் அவருடைய ஆட்சிக்கு அவர்களுக்கு ஒரு சிறப்பான மரியாதையை கொடுத்தார். இதுதான் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அபேட்சைகள் இருக்க வேண்டும் என்பதனை குர்ஆன் இந்த வரலாறு மூலமாக தெளிவான முறையிலே சொல்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் ஃபாரூக் ஆதம் ரலி அல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத்தாகின்ற சமயத்தில் தனக்கு பின்னாலே முஸ்லீம்களை வழிநடாத்தக்கூடிய ஒரு அமீர் வேண்டும், ஒரு தலைவர் வேண்டும், ஒரு ஹலீபா வேண்டும். என்ன செஞ்சாங்க, ஆறு சஹாபாக்களை நியமிச்சாங்க. சொன்னார்கள், இந்த ஆறு பேரை நியமித்திருக்கிறேன், அந்த ஆறு பேருடைய சிறப்புகளையும் சொல்லி வைத்தாங்க. இன்ன சஹாபி ரசூலுல்லாஹோடு இப்படி நெருக்கம் உள்ளவங்க, இவங்களை விடயத்தில் அல்லாஹ் இப்படி கிருபை செய்திருக்கிறான், இந்த சஹாபியுடைய விடயத்தில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படி நடந்திருக்கிறார், இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்றெல்லாம் ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் ஆறு பேருடைய சிறப்பை சொல்லிவிட்டு சொன்னாங்க, இந்த ஆறு பேர்ல உங்களுக்கு யார் நல்லமோ பிடித்தமோ சிறப்புள்ளவர் அவரை தேர்ந்தெடுத்து உங்களை தலைவராக ஆக்கிக் கொள்ளுங்கள், இந்த நாட்டுடைய அமீராக ஜனாதிபதி ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டியிருக்கிறது, இப்படியான தலைவர்கள் அமீர் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு ஒரு தடவை இருக்கிறாங்க, தன்னுடைய மகன் ஒட்டகத்தோடு வராது, கேட்கிறாங்க, இது யாருடைய ஒட்டகம், தந்தையாரே இது என்னுடைய ஒட்டகம், நீங்க பணம் கொடுத்து வாங்கினீங்களா என்று கேட்டாங்க. ஆமா பணம் கொடுத்து வாங்கினேன். சொன்னார்கள், உங்களோட ஒட்டகம் மற்ற ஏழைய பிரஜைகளுடைய ஒட்டகத்தை விட கொழுத்திருக்குது. காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் மேய்ச்சலுக்காக வேண்டி அதாவது புல்லுகளில் இயக்கக்கூடிய அந்த சீங்கினக்கூடிய இடத்துக்கு போனா திடலுக்கு போனா பிரஜைகள் சொல்லுவாங்க, மகனுடைய ஒட்டகை வந்திருக்கிறது, முன்னுரிமை கொடுத்து விட்டு நாங்க பின்னாடி எங்கட ஒட்டகை மேய்ச்சலுக்கு விடுவோம், அதனால அது நிறைய சாப்பிட்டதுனால கொளுத்திருக்கிறது. சொன்னார்கள், இது என்னுடைய ஆட்சிக்கு பொருத்தமில்லாத வேலை, அதனால எனக்கு அதை வித்து போடுங்க, அதை நான் வயிற்று மாலுக்கு சேர்த்து விடுகிறேன் என்று ஒரு அதிகாரி ஒரு முஸ்லீம்களுடைய தலைவர் சிறப்பான முறையிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சொல்லி இருக்காங்க என்று சொன்னால், இஸ்லாம் அரசியலை தேர்தலுடைய விஷயத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை தெளிவாக சொல்லுகிறதா இல்லையா என்பதனை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் வாக்களிப்பதை ஒருவரை தேர்ந்தெடுப்பதை எங்களுக்கு நம்பிக்கையாக சுதந்திரமாக தந்திருக்கிற சிங்க வாக்களிக்கிறது ஒரு கடமை மாதிரி உள்ளது. அந்த வாக்களிப்பு எப்படி தெரியுமா, அது ஒரு சாட்சி, சாட்சி சொல்லுவோம், இவர் நல்லவர், இவர் சமுதாயத்திற்கு தேவையானவர், அவர் இவருக்கு நாங்கள் வாக்களிச்சு இவரை ஒரு சமுதாய தலைவராக ஆக்குகிறோம் என்பது கடமை, அதுதான் வாக்குடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அவரே ஒரு பணக்கார மனுஷன் இல்ல, எனக்கு உதவி செஞ்சவர், அவன் கெட்டவன நல்லவன பரவாயில்லை, சமுதாயம் எப்படி போனாலும் பரவாயில்லை, எந்த பக்கம் நரம்புதான் இல்லையோ அதனால என்னால வாக்களிக்கப்பட வேண்டும், நான் அவருக்கு தான் வாக்குறிப்பிடும் என்பதன் அது பொய்ச்சாட்சிக்குரிய காரணமாக அமையும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் சொல்லிக் காட்டினார், அலா உனபீக்கும் பி அக்பரில் கபாயிர், பாவங்களில பெரிய பாவம் எது என்பதை உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், முதலாவது அல்லாஹ்வுக்கு பில்லா, அல்லாஹ்வை கொண்டு இணை வைப்பது, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டிய நல்ல பல கர்மங்களை காரியங்களை மக்களுடைய பாராட்டுதல் பெருமை அதாவது முகத்தினை எதிர்பார்த்து செய்கிறாங்களே இதுவும் இணை வைப்பை சார்ந்ததுதான், இதுவும் பெரிய பாவங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், தாய் தந்தையுடைய மனங்கள் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு நடப்பது, தாய் தந்தையுடைய மனங்கள் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு பேசி விடுவது, அவங்களோட கண்ணாட கண்ணே வரக்கூடிய அளவுக்கு அவங்களை நடத்துறோமே ரொம்ப பெரிய பாவம், ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சொல்லிவிட்டு சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொய் சாட்டி சொல்லுவது, பொய்யான முறையில வாக்களிப்பது. இந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த ஹஜீருடைய விளக்கத்தில அழகான முறையில சொல்றாங்க. இந்த அளவுக்கு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கவுலு ஸூர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். பொய்ச்சாட்சி சொல்றதே பொய்ச்சாட்சி சொல் ரொம்ப பெரிய பாவம் என்று சஹாபாக்கள் நினைக்கிறாங்களா, ரசூலுல்லாஹ் வாய் மூட மாட்டாங்களா, இதோடு நிறுத்த மாட்டாங்களா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில இருந்து இப்படி வந்தது என்று சொல்லி ஹதீஸுடைய விரவையாளர்கள் தெளிவான முறையில் எழுதுறாங்க. ஆகவேதான் வாக்களிப்பு என்பது ஒரு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு முறை. இவர் நல்லவர், சமுதாயத்துக்கு தேவையானவர் என்பதுதான் எங்களுடைய முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலேதான் குர்ஆனும் ஹதீஸும் சாட்சி சொல்வதை எப்படி உறுதிப்படுத்துகிறதோ சிறப்பிக்கிறதோ அதே மாதிரி தன் வாக்களிப்பையும் எங்களுக்கு முக்கியமாக சொல்லித்தது என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. சில நேரங்களில் நாங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் தேவையில்லாத வேலை, உண்மை வேலை பார்க்க வேண்டியதானே என்று சொல்லி வாக்களிக்காமல் இருப்பதும் ஒரு முறையும் அல்ல. குர்ஆன் தெளிவான முறையிலே சொல்கிறது, வலா யஅபஷுஹதாஉ இதா மாதுஉ, சாட்சி சொல்ல அழைக்கப்பட்டால் நல்ல காரியத்திற்காக வேண்டி நல்ல முறையில பயணம் மூலம் பயனுள்ள முறையில சாட்சி சொல்ல அழைக்கப்பட்டால் என்ன செஞ்சாதீங்க, நீங்கள் மறுக்க வேண்டாம் அப்படி என்று சொல்லிவிட்டு குர்ஆன் சொல்கிறது, வலா நக்துமு ஷஹாதத்துல்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்லக்கூடிய அந்த சாட்சியை, சாட்சியோடு சம்பந்தப்பட்டுள்ள விடயங்களை செய்வதை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்று சொன்னால், அப்படி மறைத்தால் மறுத்தால் நாங்கள் குற்றவாளிகளாக ஆய்வுவோம் என்று சொல்லி ரப்பால் சிறப்பிக்க குர்ஆன் மூலமாக எங்களுக்கு சொல்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம நல்ல முறையிலே வாக்களிச்சு இவர் சமூக சேவை செய்யக்கூடியவர் என்று சொன்னால் சமுதாயத்தில் நிலைமை வச்சு நாம் நமது உங்களுடைய முஸ்லிம்களுடைய நிலைமைகளை சீராக்கக்கூடியவர் என்ற அமைப்பில வாக்களிச்சு ஒரு நல்ல பல காரியங்களை செய்தால் ஒரு நல்ல காரியத்துக்கு நாம முறையாக உதவியாக இருந்தால் அந்த நன்மை எங்களுக்கு அடையும் என்பதனையும் குர்ஆன் எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய சூழ்நிலையிலே உங்களுக்கு தெரியும் இலங்கை நாட்டுடைய நிலைமை எப்படி என்பது நான் சொல்லித்தான் இலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பல பயங்கரமான நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நடப்பதற்குரிய திட்டங்களும் நடைபெற்றிருக்கிறது. ஒரு வியாபாரி சொப்பின் பேக்க ஊதி அழுத்தில சாமான போட்டு கொடுத்தா எச்சு போட்டு தாரார் என்று சொல்லி அதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இருந்து படிக்கிறோம். கடையிலே தீயை கொடுத்தால் தீயை ஆற்றுகின்ற பொழுது நுறை வேலைத்தான் செய்யும், அதுக்கே எச்சுப்பி தருகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆடை அலங்காரம் கடைகளுக்கு போகாதீங்க என்று சொன்னால் கற்பத்தடை மாத்திரை அதை பறித்து வைத்திருக்கிறார்கள், தூவி இருக்கிறார்கள். நீங்கள் அணிந்தால் உங்களுடைய கற்பம் தரிக்காது என்றெல்லாம் பயங்கரமான பொய்களை சொல்லி முஸ்லீம்களை நசுக்குவதற்கு பல வகையிலே தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். தயாரான சம்பவம் இருந்து முடியும். இப்படியான ஒரு காலகட்டத்திலேதான் இந்த தேர்தலும் வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே அருமையான மக்களே, அருமையான இளம் வாலிபர்களே, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படியான காலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை சிறப்புமிக்க இஸ்லாத்திலே வரலாறுகள் எங்களுக்கு அழகான முறையில் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஒரு காலத்திலே தேர்தலுக்கு முன்பும் தான் தேர்தலுக்கு பின்பும் தான் நாம் நடக்க வேண்டிய முறை என்ன, ஹிஜ்ரி 37வது ஆண்டு, ஹிஜ்ரி வருஷம் 37வது ஆண்டு, அதற்கு அலியின் கர்ரமுல்லாஹு வஜ்ஹு அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே ஒரு யுத்தம் நடைபெற்று ஏழாஸ்மத்தான முறை ஹஜ்ரத் உலமார் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டுட்டாங்க. அதற்கு பின்னாலே ஜனாதிபதியாக வந்த அமீர் அந்த கொலையாளியை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, நாட்டுடைய நிலைமை ரொம்ப பதட்டமா இருக்குது, நான் கண்டுபிடிக்கிறேன், கொஞ்சம் பதட்டம் தணியட்டும் என்பதை சொன்னார்கள். ஏதோ ஒரு வகையில ஒரு யுத்தத்துடைய நிலைமை தூண்டப்பட்டு விட்டது. ஆகவே ரெண்டு பேருக்கு இடையில யுத்தம் நடக்குது, ரெண்டுமே முஸ்லீம் சமுதாயம் தான், முஸ்லீம் தாரா. ஒரு பகுதியிலே அலிரஜியல்லாஹுடைய கூட்டம், இன்னொரு பகுதியிலே முஆவியா ரலியல்லாஹுடைய கூட்டம். இதுக்கு சிப்பி நிறுத்தம் என்று சொல்லுவாங்க. முஆவியாவுக்கு ஒரு கிறிஸ்தவ தலைவர் கடிதம் அனுப்புகிறார், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது உனக்கு உதவி வேண்டுமா, ஒரு பெரிய படையினை அனுப்பி வைக்கிறேன், அது அணிக்கு எதிராக நீ போராடலாம் அப்படி என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவ தலைவர், கிறிஸ்தவ நாட்டுடைய தலைவர் ஒரு கடிதம் அனுப்புறார். அதற்கு அவர் முஆவியா ரலியல்லாஹு என்ன அனுப்பினாங்க தெரியுமா, கிறிஸ்தவ தலைவா, இது நடைபெறுகின்ற சம்பவம் மனவேதனை எனக்கும் அலிக்கும் இடையிலே உள்ளதை தவிர இதில் நீ தலையிடாது, அப்படி தலையிட்டு அவருக்கு எதிரான ஏதாவது செய்தால் அலியுடைய படையிலே நான் முன்னணியாக இருந்து சாதாரண ஒரு சிப்பாயாக இருந்து உன் தலையை நான் கெடுத்து விடுவேன், அவர்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளும் என்று சொல்லி அவங்க அறிவித்தார். இதுதாங்க சமுதாயத்திலே வர வேண்டிய முறை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரமல்ல, அதற்கு அபூஹுரரா எல்லாம் அவங்களுக்கு கூட இதை கலந்து கொண்டாங்க. தொழுகை நேரம் வந்து விட்டால் என்ன செய்வாங்க, அலிரலி அல்லாஹுடைய தப்புல போய் படையில போய் தொழுது கொள்ளுவாங்க. அதே அபூஹுரரா அல்லாஹு அன்ஹு சாப்பாட்டு நேரம் வந்தா முஆவியாவுடைய படையில போயிட்டு சாப்பிடுவாங்க. சிலர் கேட்டாங்க, அங்கிட்டும் போறீங்க இங்கிட்டும் போறீங்க, என்ன காரணம் அப்படி என்று சொல்லுவாங்க. தொழுகையில ரொம்ப கிராத்து அழகா இருக்கு, அனிதல் எல்லாம் அவனுடைய கப்பில் இருக்கக்கூடிய இமாம்கள் ஒரு ரொம்ப அழகா இருக்கு, அது எனக்கு கேட்க இனிமையா இருக்கு, அதனால அங்க போய் தொழுது கொள்றேன். ஆனால் மாவியாவுடைய சாப்பாடு அவங்க பழையுடைய சாப்பாடு ரொம்ப பிரமாதமாயிருக்கு, அங்க போய் சாப்பிட்டுக் கொள்றது. இதுதான் அந்த மக்களுடைய இன ஒற்றுமை. மனஸ்தாபங்கள் இருந்ததுதான், ஒருவரை ஒருவர் முட்டி போதி கொண்டு இருந்ததுதான், ஆனால் அது வேற்று மதத்தோடு போய் சேரவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய நம்முடைய சூழலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாட்டு மதத்தவர்களுடைய அரசியல் தலைவராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு தமிழகத்தை பற்றி சொல்லுகிறார்கள், தவிழை பற்றி சொல்லுகிறார்கள், ஜமாத் இஸ்லாமை பற்றி சொல்லுகிறார்கள், தரத்தாழ்வை பற்றி சொல்லுகிறார்கள். இப்படி எல்லாம் இது யாரு சொல்லிக் கொடுத்தது? ஒரு இயக்கம் மற்ற இயக்கத்தின் மீது கோபமா பயன்படுத்துவது மற்ற மாட்டு மருத்துவர்கள் தான். ஏன், அவங்க எங்களை காப்பாற்றுவாங்க, எங்களுக்கு உதவியா இருப்பாங்க. ஆனால் 1438 வருடங்களுக்கு முன்னாலே உள்ள சிறப்புமிக்க குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது, யா அய்யுஹல்லதீனா ஆமனூ லா தத்தகிது பிதானத்தம் மின் தூனிக்கும் வத்தூ மா அனித்தும் கதுபலத்தில் பகல்லாஹு மின் அஃவாஹிகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அந்நியர்களை உங்களுடைய ஆலோசகர்களாக, அந்நியர்களை முழுக்க முழுக்க நம்பாதீர்கள், உங்களுடைய ஆலோசனை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். என்று சொன்னால் பத்துமா அனைத்தும் நீங்கள் கஷ்டப்படுவதைத்தான் அவர்கள் விரும்புவார்கள். குர்ஆன் சொல்லுது, நீங்க கஷ்டப்படுறதையும் உங்களுடைய பொருளாதாரம் அழியறதையும் உங்களுடைய பிள்ளைகள் அறிவை செல்வதற்கும் அறிவில்லாமல் ரோட்டிலே திருவதற்கும் தான் அவர்கள் நினைப்பார்கள். கடிபட்டதின் பகலாம் எனப்பாய் வெளியில சில சில வார்த்தைகளை சொல்லுவாங்க, தான் கோபம் மாதிரி நடிச்சுக்குவாங்க, கோபத்துடைய வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனால் அந்த வாயை வாயான வாரத்தை விட அவங்க மனசுல இருக்கலையா ரொம்ப பெரிய பயங்கரமான விடயங்கள் எல்லாம் திட்டங்கள் எல்லாம் அவங்களுடைய கல்விலே இருக்கு. அதனாலே தான் அந்த நிலைமையை உருவாக்கி கொள்ளாதோ என்பதனை குர்ஆன் எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லுது. கண்ணியத்துக்குரியவர்களை, நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், நான் ஆதரிப்பவர்கள் மாற்றுமத்தாக இருக்கிறேன், அதற்காக வேண்டி எதிர்கட்சியினர் முஸ்லிம்களாக இருந்து அவர்கள் எங்களுக்கு எதிரானி என்பதற்கு அவர்கள் முழுக்க கொட்டி விடாது. இன்றைக்கு சில அரசியல் அதிகாரிகளை அரபு பேசுறாங்க, அரபு சொற்கள் சொல்றாங்க, அரபு சொற்களை சொல்லி நீங்க அப்படி ஆகிவிடாதீங்க, இப்படி ஆகிவிட, இதெல்லாம் யார் அங்க சொல்லி கொடுத்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு காலத்திலே எகிப்து இஸ்ரவேல் யுத்தம் நடைபெற்ற சமயத்தில் இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்களை பார்த்து சொன்னாங்க, சில மக்களை அழைச்சி சொன்னாங்க, உங்களுக்கு பணம் நிறைய தருறோம், கை நிறைய பணத்தை தருகிறோம், அதை பெண்களையும் தரலாம், பெண்களையும் தருகிறோம், அழகான மாளிகை மாதிரி வீடுகளை தரும், உல்லாசமாக வாழலாம், எந்த விதமான கஷ்டம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நீங்கள் எகிப்து நாட்டுடைய அந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோலை கலந்து எடுத்து நீங்க எங்களுக்கு தந்துடுங்க, அது ரொம்ப உதவியா இருக்கு என்று சொன்னார். இந்த பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டவர்கள், சமுதாயத்தை மறந்தவர்கள், காட்டி கொடுத்தவர்கள் அப்படி செய்தார்கள். சிறவே எகிப்தினை குண்டு போட நினைக்கின்ற பொழுது, குண்டு ஓடுகின்ற பொழுது எகிப்தில் உள்ள விமானங்கள் உயர பறக்க முடியல, காரணம் இங்க எல்லாமே திருடப்பட்டு விட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சுமார் 50-60 வருடங்களுக்கு முன்னால் நடந்த இந்த சம்பவம், கலவெடுத்து கொடுத்தவர்கள், திருடினவர்கள், சமுதாயத்தை காட்டி கொடுத்தவர்கள் இன்னைக்கு கபரை அடைஞ்சிட்டாங்க, நிம்மதியோடு இருப்பார்களா? அதன் மூலமாக வந்த வரலாறு என்ன? பாலத்திரலே நடக்கிறது இன்னைக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு குடிக்க தண்ணி இல்ல, மின்சாரம் கிடையாது, மருந்து இல்ல, பச்சிலம் பாலகர்கள் கனகான முறையிலே வளர்த்து அழகான முறையிலே கண்ணியத்தோடு கண்ணினை போட்டு காத்த அருமையான சிறுவர்கள் இன்றைக்கு தெருவிலே கொல்லப்படுகிறார்கள். இப்படியா நிலைமை நம்ம நாட்டில் உருவாகக்கூடாது. கண்ணியத்துக்குரிய அதே மாதிரி தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு மிக்க பத்ரு போருக்கு முன்னால அந்த குரேஷியர்கள் அவருடைய வியாபார அந்த கூட்டத்தை பார்ப்பதற்காக வேண்டி உழவு பார்ப்பதற்காக வேண்டி போனார். அங்க போனா சுஃபியான சௌரி என்று சொல்லக்கூடிய சுஃபியான சௌரி என்று சொல்லக்கூடிய ஒரு வயோதிபர் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த பகுதியில குறைசி குலத்தை சேர்ந்த அரபு நாட்டை சேர்ந்த அந்த வியாபாரிகள் யாருக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, இன்றைக்கு நாளைக்கு வரலாம், அப்படியான ஒரு அறிகுறி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு கேட்கிறாங்க, நீங்க யாரு தம்பி, நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்க, உங்க பேர் என்ன?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு மாறிட்டாங்க. சொன்னாங்க, நான் மாஹு என்ற இடத்திலே வந்திருக்கேன், அது மக்காவா மதீனாவா வேற ஒரு புனிதமான இடமா அப்படின்னு காட்டிக்கொள்ள பேசாங்க. ஏன் செய்தார்கள்? சமுதாயத்தை காட்டிக் கொடுக்க கூடாது. அல்லாஹ் பாதுகாத்தவர். ரசூலுல்லாஹ்வுடைய அருமையான வரலாறை பாருங்க. எப்பொழுதுமே ரசூலுல்லாஹ் சமுதாய சிந்தனையிலே இருந்திருக்கிறார், தெளிவான முறை இருந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் ஒரு விடயத்தை அருமையான முறை நீங்கள் கைக்கொள்ள வேண்டி இருக்கிறது. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நவீனமான காலத்தில் நிறைய பேருக்கு இந்த வாட்ஸ்அப் வைபர் பேஸ்புக் பாவிக்க வேண்டிய முறை நல்லா தெரியும். எடுத்ததற்கெல்லாம் பாவிப்பாங்க. ஆனால் நடைபெறுவது என்ன தெரியுமா? எடுத்ததெல்லாம் அப்படியே ஷேர் பண்றது, எல்லாருக்குமே அனுப்பி விடுவது. இப்படியான ஒரு கெட்ட பணத்தை கிடைக்கும். இது உண்மையா பொய்யா என்பது இதெல்லாம் நடக்கூடிய பயங்கர என்ன, இது பயங்கரமான நிலைமைக்கு யாரோ மாட்டுப்பட்டால், அநியாயப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக நாங்களும் அந்த குற்றத்துக்காக வேண்டும். குர்ஆன் தெளிவான முறையிலே சொல்கிறது, இந்தியாவுக்கும் பாசிக்கும் வினவையும் சத்தமையனும் ஒரு கெட்ட நிகழ்வு யாராவது கெட்டவன் ஏதாவது செஞ்சிட்டான்னு சொன்னால், அறிவிச்சுட்டான் என்று சொன்னால் சத்த பையனும் நீங்க என்ன செய்ய முதலாவது தெளிவு பெறுங்க, இது உண்மையா இல்லையா. நிச்சயமாக இந்த தேர்தல் காலம் நிறைய பார்க்க அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பேஸ்புக்ல எப்படி எப்படி எல்லாம் ஏசணுமோ அதை ஏசுறாங்க. ஒரு முஸ்லிமுடைய மானத்தை பாதுகாக்கிறதுங்கிற கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய மானத்தை நீங்க பாதுகாத்தால் அல்லாஹ் உங்களோட மானத்தை இம்மையிலும் பாதுகாப்பான், மறுமையிலும் பாதுகாப்பான். நம்ம எல்லாம் முஸ்லிம்கள் அல்ல, எங்களுக்கு தெரியும் ஜனாதாவில மூன்றாவது ரக்காம் தக்பீர்ல அல்லாஹும்மா அக்பிலஹு வரஹ்மு வதரனா இல்லையா, ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை இடத்துல இருக்கிறது என்பதனாலேதான் இஸ்லாம் உங்களுக்கு கடைசி நேரத்தில் கூட சமுதாய சிந்தனையோடு வாழுங்க என்று சொல்கிறது. ஆகவே இதன் கண்ணிய சுற்றி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரவு நேரங்களில் திரிவதை தகர்ந்து கொள்ளுங்கள். இதனால எத்தனையோ விதமான ஆபத்துகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 9000 வருடங்களுக்கு முன்னால நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க இல்லையா, எங்கிட்ட கேட்டாங்க, எப்படி கேட்டாங்க, உமின் துர்ரியத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தில், யா அல்லாஹ் என்னுடைய பிச்சலம் என்னுடைய சந்ததியை நல்ல முறையில ஆக்கிடு, யா அல்லாஹ் கஷ்டப்படாமல் ஆக்கிடு, உனக்கு பொருத்தமான முஸ்லிம்களாக இந்த நாட்டில நாங்க வாழ்றோம், எங்களுக்கு 50 வயது 60 வயது இருக்கும், இன்றையோ நாளையோ நாங்க போயிடுவோம், எங்களுக்கு பின்னால எங்களை பிள்ளைகள் வாழ வேண்டிக்கிறது, பிள்ளையுடைய பிள்ளைகள் வாழ வேண்டிக்கிறது. சில ஊர்களில் பார்த்தா 100 வருடம் வாழ்ந்தவர்கள் அல்லது 50, 60, 75 வருடம் வாழ்ந்தவர்களே நாடு கடத்தி விடுகிறார்கள், அநியாயப்படுத்தி அனுப்பி விடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நிலைமை நாம் வாழ்ந்து பிறந்து வாழ்ந்த இந்த நாட்டிலே வரக்கூடாது. அதனாலேதான் உங்களோட ஒவ்வொரு தஹஜ்ஜத்திலையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால கண்ணீர் வடித்து சமுதாயத்துக்கு தேடுங்க. அல்லாஹ் பெரிய நன்மை வச்சிருக்கான். மறுமையில கூட அல்லாஹ்வுடைய கிருபை நீங்க கேட்ட துஆவுக்கு ரொம்ப பெரிய பாக்கியத்தை வச்சிருப்பான், உங்களோட பாவங்களை மன்னிப்பான், பெரிய நன்மைகளை தந்து சமுதாயத்து சிந்தனையோடு நடந்தியால் அதனால சுவர்க்கலோகத்துக்கு போனிச்சு அல்லாஹ் எங்களுக்கு உத்தரவிருப்பான். இப்படியான பாக்கியம் கிடைக்கும். ஆகவேதான் இந்த காலகட்டத்தில் அல்லாஹு ஜல்ல ஜலாலு இஷரியத்தின் மூலமாக எந்த அருமையான வாழ்க்கை முறைகள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறானோ அவைகளை பின்பற்றி அல்லாஹ்விடத்தில் ஜெயம் பெற்ற மக்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இம்மனவரே ஆக்கியாறு புரிவானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தருள்வாயா, இறக்கமுள்ளையா அல்லாஹ் நாங்கள் செய்த நன்மைகளை சிறப்பானவர்களை பாதுகாத்து தந்தருள்வாயா, இந்த நாட்டிலே சகல இன மக்களும் ஒற்றுமையோடு வாழ்நிலைக்கு வைக்கிறருள்வாயா, சிலத்தை முஸ்லீம்களையும் புரியாதவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்திலே எங்களை பாதுகாத்தருள்வாயா, சந்ததி சந்ததியாகவே உணக்குங்களை நம்பிக்கை பொருத்தமான மக்களாக நாங்கள் வாழ்நிலைக்கிறவை செய்தருள்வாயா, இதை சந்ததிகள் வாழ்நிலைக்கிறவை செய்தருள்வாயா, இதை இறுதி நேரத்தை களிமாறு உபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா, தமிழை வெளிச்சம் உள்ளதாக ஆக்கி வைப்பாயா. நான் மரும நாளையில ரசூலுல்லாஹ்வுடைய மேலான ஷபாஅத்தை உன்னுடைய திருக்காலில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.